الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال النبي صلى الله عليه وسلم: إن الشيطان يأتي أحدكم قبل موته فيقول: مت يهوديا أو نصرانيا، أو كما قال صلى الله عليه وسلم. غنيتركوري الله من الذي يارهله كدن دوارم موت تدربانه சில முக்கியமான சில தகவல்களை குறிப்பிட்டிருந்தோம். அதிலே சில சொல்ல வேண்டிய சில செய்திகளும் விடுபட்டிருக்கின்றன. ஒருவர் மரணிக்கும் முன்பாக, மரணித்த பிறகு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், அதிலே பலவற்றை நாம் செய்து வருகிறோம். பல விஷயங்களை நாம் நடைமுறையிலே கடைபிடிக்காமலும் இருக்கிறோம். எனவே மௌத்து தொடர்பான அந்த எல்லா விஷயங்களையும், காரணம் ஒரு முஸ்லீம் இறக்கிற போது அவரை அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற போது அந்த மையத்து தொடர்பாக நாம் என்னென்ன முழுமையாக செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமை, ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் இந்த மௌத்து தொடர்பாக கடந்த வாரமும் குறிப்பிட்டிருந்தோம். அண்மை காலமாக மரணம் என்பது வயோதிகர்களை மட்டுமல்ல, மிக குறைந்த வயதுடையவர்கள் தினமும் மரணத்தை சந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் கூட ஒரு 4 மரண செய்திகளை நாம் பார்த்தோம். யாரும் பெரிய வயதானவர்களோ முதியவர்களோ அல்ல, எல்லாமே நடுத்தர வயதுடையவர்கள் தான். ஆக இந்த நிலையில் தான் இன்றைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது: மன் அக்கியசுன்னாஸ், மனிதர்களிலே பெரிய புத்திசாலி யார் என்று கேட்கப்பட்ட போது பெருமானார் சொன்னார்கள்: அக்ஸருஹும் லில் மௌத்தி திக்ரன் வ அக்ஸருஹும் இஸ்திஆதன் லஹு. யார் மரணத்தை அதிகமாக நினைத்து மரணத்திற்காக அதிகம் தயார் செய்கிறானோ அவன் தான் புத்திசாலி. ஆக நாம் வாழுகிற காலத்திலே மரணத்தை அதிகமாக நினைத்து அதற்காக தயார் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், நாம் கேள்விப்படுகிறோம், போன் பேசிக்கொண்டே இருந்தார், அதே நிலையிலே மரணம். அண்மையிலே மரணித்த ஒருவர் ஆடிட்டர், ஒரு நண்பர் சொன்னார், என்னுடைய கணக்குகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது, அல்லாஹ் அவருடைய கணக்கை முடித்து விட்டான். இதான் இன்றைக்கு யாருடைய கணக்கு எப்போது முடியும் என்று சொல்ல முடியாத ஒரு அவசர உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நீண்ட ஆயுள், நீண்ட காலம் என்கிற கற்பனைகள் இனியும் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் இந்த உலகத்திலே அவனை விட பெரிய ஏமாளி யாருமே கிடையாது. எனவே நம்முடைய மரணம் எப்படி வர வேண்டும், நம்முடைய மௌத்து எப்படி வர வேண்டும், அதை நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள்: தமூத்தூன் கமா தஈஷூன், எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணம் வரும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதை பொறுத்து தான் உங்களுடைய மரணம். எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். ஒரு மனிதனுடைய மரண தருவாயில் எந்த நிலையில் மரணிக்கிறானோ எழுப்பப்படுகிற போது அதே நிலையில் தான் எழுப்பப்படுவான். எனவேதான் சஹாபா பெருமக்கள் தாம் இறக்கிற அந்த நிலை, தாம் மௌத்தாகிற அந்த நிலை, அது உயர்ந்த நிலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. காரணம், மறுமையில் எழுப்பப்படுகிற போது நான் இந்த நிலையில எழுப்பப்படுவேன். எனவே சஹாபாக்கள் சுஜூது செய்த நிலையில், ருக்கு செய்த நிலையில், அல்லாஹுடைய பாதையில் இருக்கிற நிலையில், இந்த நிலையில் மரணம் என்னை தழுவினால் மறுமையில் அதே நிலையில் நான் அல்லாஹை சந்திப்பேன் என்று ஆசைப்பட்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கை தூய்மையாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோமையானால் மரணமும் நல்ல நிலையில் வரும். மரணம் எப்படி வருகிறதோ அப்படித்தான் ஒரு மனிதன் மறுமையில் எழுப்பப்படுவான். எனவே மரணம் எனக்கு எப்படி வரும் என்று சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இன்ன ஷைத்தான யாதி அஹதக்கும் கபில மௌத்தி, நீங்கள் மரணிக்கும் முன்னால் ஒவ்வொருவரிடத்திலும் ஷைத்தான் வருவான். ஒரு மனிதன் மரணிக்கிற அந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கு அருகிலும் சைத்தான் வருவான், வந்து சொல்வான், ஃபயகூலு முத் யஹூதியன் அவ் நஸ்ரானியா, நீ யூதனாக மரணித்து விடு, கிறிஸ்தவனாக மரணித்து விடு. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் சைத்தான் சொல்வான். இது நம்முடைய கண்ணுக்கு தெரியாத காட்சிகள். அங்கே என்ன நடக்கிறது, மரணிக்கிற அந்த மனிதனை சுற்றி என்ன நடக்கிறது என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு காட்சி. அப்போ சைத்தான் வந்து சொல்வான், ஃபயகூலு முத் யஹூதியன் நீ ஒரு யூதனாக மரணித்து விடு. அத்தோடு நிறுத்த மாட்டான் சைத்தான், யூத மதம் உண்மை என்பதற்கான காரணங்களையும் சொல்வான். நீ ஒரு கிறிஸ்தவனாக மரணித்து விடு, கிறிஸ்தவ மதம் உண்மை என்பதற்கான காரணங்களையும் சொல்வான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் வாழும் காலத்தில் இஸ்லாத்தை அறிந்து கொள்ளவில்லையோ, இஸ்லாம் சத்தியம் என்பதை புரிந்து கொள்ளவில்லையோ, அல்லாஹ் காட்டிய வழியில் வாழவில்லையோ, அவன் சைத்தானுடைய வாதத்தை ஏற்று யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மரணித்து விடுவான். ஆக பெருமானார் சொன்னார்கள், சைத்தான் மரணிக்கிற நேரத்தில் வந்து நியூதனாக மரணித்து விடு, கிறிஸ்தவனாக மரணித்து விடு என்று சொல்வான். அதற்கான காரணங்களையும் சொல்வான். நாம் சரித்திரத்தில் கேள்விப்படுகிறோம், குரானுக்கு விரிவுரை எழுதிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர்களிலே ஒருவர் இமாம் ராஜி ரஹமத்துல்லா அலை, மிகப்பெரிய தர்க்கக்கலை வல்லுநர். இந்த சத்திய மார்க்கத்தை இஸ்லாத்தை தர்க்க ரீதியாக உலகத்திற்கு போதித்த ஒரு மாமனிதர். அன்னார் இறக்கும் நேரத்திலும் சைத்தான் அவர்களிடத்திலே வந்து வாதம் செய்தானாம். சைத்தான் அவர்களிடத்திலே வந்து வாதம் செய்தான், ஏகத்துவம் கிடையாது, ஓர் இறைவன் கிடையாது, பலதெய்வ கொள்கை உண்டு, இறைவனுக்கு இணை உண்டு என்பதாக சைத்தான் இமாம் ராஜி இடத்திலும் வந்து வாதிட்டான். இமாம் ராஜி அதற்கு பதில் சொல்கிறார்கள், சைத்தான் ஆதாரங்களை சொல்கிறான், சிறுக்குக்கும் இணை வைப்புக்கும் ஆதாரத்தை சொல்கிறான். இமாம் ராஜி பதில் சொல்லி கொண்டே வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் எந்த நிலைக்கு போயிடுதுன்னு சொன்னால், இமாம் ராஜி தோற்று போகிற நிலை, சைத்தான் ஜெயிக்கிற நிலையும் வந்து விடுகிறது. அப்போதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, சைத்தானிடம் தர்க்கம் செய்யாதீர்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதுங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த சூராவை ஓதினார்கள், அப்படியே மரணித்தார்கள். ஆக அறிஞர்களாகட்டும், ஜாஹில்களாகட்டும், பாமரர்களாகட்டும், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் சைத்தான் வந்து சொல்வான், நீ யூதனாக கிறிஸ்தவனாக அல்லாஹுக்கு இணை வைப்பவனாக மரணித்து விடு என்று சொல்லி அதற்கான காரணங்களையும் சொல்வான். யார் வாழும் காலத்தில் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை விளங்கி வாழ்ந்தாரோ அவர் சைத்தானுடைய சூழ்ச்சி வலையில் விழமாட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் குர்ஆன் நமக்கு ஒரு அழகான துஆவை கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த துவாவை செய்ய வேண்டும். நாம் நேர்வழியில் இருக்கிறோம், சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோம், இப்படித்தான் மரணிப்போம் என்று ஏமாந்து விடக்கூடாது. குர்ஆன் கற்றுத்தருகிறது, ரப்பனா லா துஸீ குலூபனா பஅதைத் ஹதைதனா, இறைவா எங்களுக்கு நீ இந்த நேர்வழியை தந்த பிறகு, இந்த சத்திய மார்க்கத்தை காட்டிய பிறகு அதிலிருந்து எங்களை தவறு செய்து விடாதே. இந்த மார்க்கத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், மௌத்தாகும் போது நாங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு துஆவை கற்றுத்தருகிறது. இந்தியாவில் வாழ்ந்த மாபெரும் அறிஞர் முஜத்தித் அல்ஃபசானி ரஹமத்துல்லா அலை அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார், நீங்கள் சிறந்தவரா இந்த நாய் சிறந்ததா என்று கேட்டான். நம்மள்கிட்ட யாராவது கேட்டால் நமக்கு கோபம் வந்துடும். அல்லாவுடைய நல்லடியார்கள் எதற்கும் கோபப்பட மாட்டாங்க. ஒரு மனிதர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்டார் முஜத்தித் அவங்களிடத்துல, நீங்கள் சிறந்தவரா இந்த நாய் சிறந்ததான்னு சொல்லி. இப்போ அவங்க லேசாக சொன்னாங்க, இது ஒரு பெரிய கேள்வி அல்ல, நான் மரணிக்கிற போது ஈமானோடு மரணித்தால் இந்த நாயை விட நான் சிறந்தவன், ஈமான் இல்லாமல் மரணித்தால் என்னை விட இந்த நாய் சிறந்தது. ஆக மரணிக்கிற நேரம் அந்த தருணம் எப்படி அமைய வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த இறுதி கட்டத்தை நினைத்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எனக்கு மரணம் வருகிற போது இந்த நிலையில் நான் இருக்க வேண்டும், தெளிவான நிலையில் இருக்க வேண்டும் என்கிற அந்த நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும். எனவே மரணிக்கிற அந்த மனிதர்களை சுற்றி இருக்கிற மக்கள், எனவேதான் நான் சென்ற வாரமும் சொன்னேன், மௌத்தாகிற அந்த இடத்துல நல்ல மக்கள் இருக்கணும். யாரை பார்த்தா அல்லாஹுடைய நினைவு வருமோ, அல்லாஹுடைய அச்சம் வருமோ. அதனால மௌத்தாகிற இடத்துல உலக விஷயங்கள் பேசக்கூடாது. ஒரு மனிதன் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறான், அந்த இடத்துல வேறு பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. அங்கே ஆகிரத்துடைய விஷயம், அல்லாஹை பற்றிய விஷயங்கள் தான் இருக்கணும். எனவே மௌத்தாகிற நேரத்தில் அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தை பற்றிய சிந்தனை இருக்கக்கூடாது. நாம் பார்க்குறோம் சஹாபா பெருமக்கள் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் எதை பற்றி அவங்க பேசுனாங்க, மௌத்தாகிற நேரத்தில் அவங்க எதை பேசுனாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் ஹஜ்ரத் உமர் அவங்கள அழைத்தாங்க, உமர் தான் அவங்கள பக்கத்தில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி ஹக்கன் பில்லைல், உமரே அல்லாஹுக்கு இரவில் செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு, லா யக்பலுஹு பின்னஹார், அதை நீ பகலில் செய்தால் அல்லாஹ் ஏற்க மாட்டான்.
அல்லாஹுக்கு இரவில் செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு, அதை நீ பகலில் செய்தால் அல்லாஹ் ஏற்க மாட்டான். அல்லாஹுக்கு பகலில் செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு, அதை இரவில் செய்தால் அல்லாஹ் ஏற்க மாட்டான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற அந்த நேரத்திலும் தன்னுடைய தோழர்களுக்கு அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நினைவூட்டி விட்டு சென்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்தில் தன்னுடைய மகன் அப்துல்லாஹி பின் உமர் அழைச்சாங்க. அழைத்து சொன்னாங்க, மகனே, ரெண்டு விஷயங்களை குறித்து உன்னை நான் எச்சரிக்கிறேன், ரெண்டு விஷயங்களை குறித்து உன்னை நான் எச்சரிக்கிறேன். ஒன்று முகஸ்துதி, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹுக்காக இல்லாமல் மனிதர்களுக்காக, மனிதர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, பெயருக்காக புகழுக்காக செய்வதிலிருந்து உன்னை நான் எச்சரிக்கிறேன். காரணம், இந்த முகஸ்துதியானது, பெயர் புகழுக்காக செய்வதானது உன்னுடைய அத்தனை அமல்களையும் அழித்துவிடும், இதிலிருந்து உன்னை நான் எச்சரிக்கிறேன். இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹுக்கு இணை வைப்பது, ஷிர்க்கிலிருந்து உன்னை நான் எச்சரிக்கிறேன். இந்த ரெண்டு அமல்களை நீ பேணிவிட்டால் நீ பிழைத்துக் கொள்வாய் என்று தன்னுடைய மகனுக்கு இறக்கிற நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. ஆக அவர்களுடைய இறக்கும் அந்த நேரங்கள் எல்லாம் இந்த சிந்தனை தான் அவங்களுக்கு இருந்துச்சு. உலகத்தை பத்தி வேற எதை பத்தியும் அவங்க நினைக்கல. ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரழியல்லாஹு அவர்கள் சக்கராத்துடைய நேரம், மௌத்துடைய நேரத்தில் தன்னை சுற்றி இருந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, பெருமானார் இந்த உலகத்தில் ஒரு பயணியைப் போல ஒரு பிரயாணியைப் போல வாழும்படி சொன்னாங்க. எப்படி ஒரு பிரயாணி பயணத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எடுத்துக்கொள்வார், அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நம்மை சாதாரணமாக வாழச் சொன்னார்கள், ஒரு பயணியைப் போல வாழச் சொன்னார்கள், ஆனால் நான் இவ்வளவு பொருட்களை சேர்த்திருக்கிறேனே என்று கவலைப்பட்டான். யார், சல்மான் ஃபாரிசி. என்ன பொருள் சேர்த்து வச்சுருந்தாங்க? அவங்க ஒஃபாத்தான பிறகு தேடி பார்க்குறாங்க, சல்மான் ஃபாரிசி வீட்டில் இருந்தது மூணே மூணு பொருள். பொது செய்வதற்கான ஒரு பொருள் இருந்தது, ஒரு தண்ணீர் ஊற்றி எடுப்பதற்கு, சாப்பிடுவதற்கு ஒரு பொருள், இந்த ரெண்டு தான் இருந்துச்சு. இதை விட ஒரு 15 திரகம் இருந்தது, ஒரு 15 வெள்ளிக்காசுகள். இந்த மூன்றை குறித்து சல்மான் ஃபாரிசி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எளிமையாக வாழச் சொன்னார்கள், ஆனால் நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது இவ்வளவு சொத்துக்களை விட்டுவிட்டு நான் செல்கிறேனே என்று ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி கவலைப்பட்டார்கள் என்றால், இன்றைக்கு நாம் கோடான கோடி லட்சாதிபதியாக ஆயிரக்கணக்கிலே பணத்தையும் சொத்துக்களையும் சேர்த்து விட்டு இறக்கிற மனிதன் இவைகளுக்கெல்லாம் அல்லாட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? இவற்றை பற்றி நாம் இன்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? இதில் நாம் எப்படி சம்பாதிச்சோம், எந்த வழியில் நாம் செலவு செஞ்சோம், அல்லாவுடைய கடமைகளை இதில் நாம் நிறைவேற்றினோமா? ஒரு அற்ப பொருளை வைத்து விட்டு இறக்கிற அந்த மனிதருக்கு கவலை என்று சொன்னால், நாம் இன்றைக்கு இறக்கும் தருவாயில் நாம் சேர்த்து வைத்த, நாம் வாழ்ந்த இந்த வாழ்க்கையை பற்றி எவ்வளவு நாம் கவலைப்பட வேண்டும். அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று பெருமானார் சுபச்செய்தி சொன்ன சஹாபி அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் சொர்க்கவாதி. அவங்க பெருமானாரே சொல்லியிருக்கிறாங்க, அவர் சொர்க்கத்திற்கு வருவார் என்று சொன்னாங்க. அந்த சுபச்செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபி இறக்கும் நேரத்தில் அழுதார்கள், இறக்கிற நேரத்தில் அழுதார்கள். எல்லாரும் கேட்டாங்க, எதற்காக அழுகிறீங்க? சொன்னாங்க, நான் என்னுடைய தோழர்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறேன். எனக்கு முன்னால் இறந்த என்னுடைய தோழர்கள், எனக்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பெருமானாருடைய அந்த சஹாபாக்குடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன். முஸ்அப் பின் உமைர் அவர்கள் உஹது போரில் ஷஹீதாக்கப்பட்டாங்க. முஸ்அப் பின் உமைர் உஹதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவர் ஒஃபாத்தான நேரத்தில் அவரை கஃபன் செய்வதற்கு முழுமையான ஆடை கிடையாது. அவருடைய காலை மறைத்தால் தலை தெரிகிறது, தலையை மறைத்தால் கால் தெரிகிறது. இப்படி இந்த உலகத்தை விட்டு அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்றார்கள். ஆனால் நான் இவ்வளவு சொத்துக்களை சேர்ந்து விட்டு நான் இறக்கிறேனே என்று சொர்க்கம் உறுதி என்று பெருமானார் சொன்ன அந்த சஹாபி இறக்கும் நேரத்தில் கவலைப்பட்டான். ஹஜ்ரத் அம்ர் இப்னு அல் ஆஸ் மிஸ்ருடைய ஆட்சியாளராக, எகிப்து நகரத்தினுடைய ஆளுநராக இருந்தவர் அம்ர் இப்னு அல் ஆஸ், இறக்கும் நேரம் மரண தருவாய் அந்த நேரத்தில் தன்னுடைய மகன் அப்துல்லாவை அழைத்து சொன்னார், மகனே, என்னுடைய வாழ்க்கையிலே மூன்று கட்டங்கள் வந்திருக்கிறது. அம்ர் இப்னு அல் ஆஸ் சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையிலே மூன்று கட்டங்கள் வந்திருக்கிறது. ஒரு காலகட்டம் நான் தெளிவாக குஃபிரிலே இருந்தேன், இறை நிராகரிப்பிலே இருந்தேன், அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக இருந்தேன். அப்படி ஒரு காலகட்டம் எனக்கு இருந்தது. ஆரம்பத்திலே நான் இஸ்லாத்தை ஏற்காத காலம், பெருமானாரை எதிர்த்த காலம், அப்படி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் இருந்தது. நான் தெளிவாகவே அல்லாஹ்வுக்கு எதிரான பாதையில் இருந்தேன். பிறகு வாழ்க்கையினுடைய இரண்டாவது காலகட்டம், நான் தெளிவான இஸ்லாத்தில் இருந்தேன், அது பெருமானார் உயிரோடு இருந்த காலகட்டம். நான் இஸ்லாத்தை ஏற்றேன், பெருமானாரிடம் பையத்து செய்தேன், தெளிவான முஸ்லீமாக நான் இருந்தேன். அப்போது நான் மரணித்திருந்தால் எனக்கு மிக சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் பெருமானாருடைய காலத்துக்கு பிறகு, பெருமானார் வஃபாத்தான பிறகு சஹாபாக்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் வந்தது. கிலாபத்துடைய விஷயத்தில் ஹலீஃபா யார் வர வேண்டும் என்கிற விஷயத்தில் சில கருத்து வேறுபாடு வந்தது. அந்த கருத்து வேறுபாட்டிலே நானும் பங்கெடுத்து இப்போது நான் ஈமானோடு இறக்கப் போகிறேனா இல்லை வேறு நிலையில் இறக்கப் போகிறேனா என்ற கவலை எனக்கு இருக்கிறது என்பதாக அந்த சஹாபி கவலைப்பட்டான். அப்ப சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். சொர்க்கம் அவர்களுக்கு சுபச்செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்களும் தம்முடைய மரணத்தின் கடைசி நேரத்தில் எப்படி கவலைப்பட்டாங்க. இன்றைக்கு நம்மிலே அந்த நிலை இறக்கிற நேரத்தில் மனைவி மக்களை பற்றி வியாபாரத்தை பற்றி உலகத்தினுடைய இந்த சிந்தனைகள் தானே தவிர மறுமையினுடைய அந்த சிந்தனை அல்லாஹ்விடத்தில் என்ன நடக்கும் என்கிற அந்த சிந்தனை கிடையாது. உமர் இப்னு அப்துல் அஸீஸை பற்றி நாம் கேள்விப்படுவோம். இஸ்லாமிய வரலாற்றிலே மிகச்சிறந்த ஆட்சியாளர். அவங்களுடைய இறக்கிற நேரம் எவ்வளோ அற்புதமான நேரமாக இருந்தது. அவங்களுடைய கடைசி நேரம், ஏன்னா அவங்க விஷம் வைக்கப்பட்டான், விஷம் வைக்க உணவில் விஷம் கலந்து தான் அவங்க கொல்லப்பட்டான். அந்த விஷத்தினுடைய தாக்கத்தில் அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க. சக்கராத்துடைய அந்த நேரம், மரணிப்பதற்கு சற்று முன்னால் தன்னை கூடியிருந்த மக்களை எல்லாம் பார்த்து சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் என்னை விட்டும் போயிருங்க, எனக்கு அருகில் யாரும் நிற்காதீங்க, எல்லாம் என்னை விட்டும் போயிருங்கன்னு சொன்னான். ஏன்னா நான் சிலரை பார்க்கிறேன், அவர்கள் மனிதர்களும் அல்ல, அவர்கள் ஜின்னுகளும் அல்ல, நீங்கள் எல்லாம் என்னை விட்டு செல்லுங்கள் என்று சொன்னாங்க. எல்லாரும் அவங்கள விட்டும் போயிட்டாங்க. போன கொஞ்ச நேரத்தில் திருக்குறானுடைய ஒரு வசனம் ஓதுகிற சத்தம் கேட்டது. தில்கத்தாருல் ஆஹிரா நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபசாதா. அந்த மறுமை உலகம், அந்த சொர்க்கம், உலகத்தில் யார் ஆணவத்தையோ குழப்பத்தையோ விரும்பாமல் வாழ்கிறார்களோ அந்த மக்களுக்குத்தான் அந்த சொர்க்கத்தை நாம் தயாரித்திருக்கிறோம் என்கிற வசனம் ஓதுகிற சத்தம் கேட்டது. எல்லாரும் வந்து பார்த்தாங்க. உமர் இப்னு அப்துல் அஸீஸுடைய ரூஹு பிரிந்து விட்டது. ஆக இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்த அந்த கடைசி நிமிடங்கள் இருந்தன. எனவே நம்முடைய இறுதி தருணம் எப்படி இருக்க வேண்டும்? மௌத் என்பது இந்த உலகத்தில் நாம் வெறுத்தாலும் வரத்தான் செய்யும். இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் மௌத்தை வெறுப்பீங்க, ஆனால் அது வரத்தான் செய்யும். ஆனால் இறந்த பிறகு மனிதன் மௌத்தை விரும்புவான், அங்கே வராது. நரகவாதிகள் மௌத்தை விரும்புவாங்க, மௌத்து வராதா என்று ஆசைப்படுவாங்க, ஆனால் லா யமூத்து ஃபீஹா, அங்கே மரணம் கிடையாது. ஆக இறந்த பிறகு பாவம் செய்த மனிதன், உலகத்தில் தவறாக வாழ்ந்த மனிதன் மரணத்தை ஆசைப்படுவான், அங்கே மரணம் வராது. ஆனால் இங்கே மரணத்தை வெறுக்கிறோம், இங்கே மரணம் வந்துதான் தீரும். எனவே அந்த மரணத்தினுடைய இறுதி கட்டம், நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நம்முடைய கடமை. எனவே அந்த மரணத்திற்காக தயாராகுவது தான் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குவது. அந்த மரணத்திற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் சென்ற வாரத்திலும் குறிப்பிட்டிருந்தோம். அதிலே ஒன்று தான் வசியத். சென்ற வாரம் நான் வசியத்தை வந்து சுருக்கமாக தான் சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் தெளிவாக ரொம்ப விரிவாக என்னங்க சொல்லலை. இப்போ வசியத்துங்கிறது இன்றைக்கு என்னங்க ஒரு விடுபட்டு போன ஒரு சுன்னத். யாருமே இன்னைக்கு என்னங்க இறக்கக்கூடியவங்க வசியத்து செய்கிறது என்னங்க கிடையாது. ஆனால் புகாரி ஷெரீஃபிலே ஹதீஸ் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இரண்டு நாள் கூட வசியத்தை எழுதி வைக்காமல் உறங்க செல்வது கூடாது. இரண்டு நாள் கூட வசியத்தை எழுதி வைக்காமல் உறங்க செல்வது கூடாது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹி இப்னு உமர் சொல்கிறாங்க, நான் பெருமானாரிடம் இந்த ஹதீஸை எப்போது நான் கேட்டேனோ அன்று முதல் நான் இறந்து விட்டால் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற வசியத்தை எழுதி என்னுடைய தலைமாட்டில் வைத்து விட்டு தான் நான் படுக்கைக்கு செல்வேன். ஆக வசியத்தில் எப்போ மரணம் வரும் என்று தெரியாத காரணத்தினாலே தனக்கு என்ன ஏதாவது கடன்கள் இருக்கிறதா, கடமைகள் இருக்கிறதா, தான் இறந்த பிறகு தன்னை யார் குளிப்பாட்ட வேண்டும், தன்னை யார் அடக்கம் செய்ய வேண்டும், தனக்கு யார் தொழுகை நடத்த வேண்டும், இதெல்லாம் வசியத்துக்குரிய விஷயங்கள். இதையெல்லாம் சஹாபாக்கள் வசியத்து செஞ்சாங்க. என்ன இன்னார் தான் குளிப்பாட்டணும், இன்னார் தான் என்னுடைய கபூரில் இறங்க வேண்டும், இன்னார் எனக்கு தொலை வைக்க வேண்டும், என்னுடைய என்னென்ன கடமைகள் இருக்கிறது என்றெல்லாம் வசியத்து செஞ்சாங்க. இந்த வசியத்தை எழுதி வைத்து விட்டுத்தான் நான் படுக்கைக்கு செல்வேன் என்பதாக அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. இப்போ அந்த வகையில் வசியத்தை பற்றி ஹதீஸிலே நிறைய வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத அலா வசியத்தின், யார் வசியத்து செய்து விட்டு இறக்கிறாரோ, யார் வசியத்து செய்து விட்டு இறக்கிறாரோ, மாத அலா சபீலின் ஒ சுன்னத்தின், அவர் சுன்னத்தான முறையில் இறந்தவராவார். யார் வசியத்து செய்து இறக்கிறாரோ அவர் சுன்னத்தான முறையிலே இருக்கிறார். மேலும் சொன்னாங்க, யார் வசியத்து செய்து இறக்கிறாரோ, மாத அல தக்வா ஒ ஷஹாதா, அவர் இறையச்சத்தோடும் அவர் ஷஹீதாகவும் இறக்கிறார். யார் வசியத் பண்ணி இறக்கிறாரோ அவர் இறையச்சத்தோடு ஷஹீதாக அவர் இறக்கிறார். மேலும் சொன்னார்கள், யார் வசியத்து செய்து இறக்கிறானோ மாத்த மஃபூர் அல்லஹு, அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இறக்கிறார். யார் வசியத்து செய்து வைத்து விட்டு இறப்பை சந்திக்கிறாரோ அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் வசியத்து இருக்கணும். இந்த வசியத்தை எழுதி வைக்கிறதுனால நமக்கு தள்ளி போக வேண்டிய மரணம் சீக்கிரமாக வரப்போவது கிடையாது. எனவே வசியத்து எழுதி வைப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக திரும்ப திரும்ப வலியுறுத்தினார்கள். சஹாபாக்களுக்கு வசியத்தை பற்றி என்னங்க வழிகாட்டான், எப்படி வசியத்து செய்யணும், எவ்வளவு வசியத்து செய்ய வேண்டும், அதையும் சொன்னாங்க. சாது பின் அபி வக்காஸ் அவர்கள் திடீர் ஒரு நாள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டாங்க, பயந்துட்டாங்க எங்கே மூத்த ஆயிருவோமோன்னு சொல்லி. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாது அவர்களை சந்திப்பதற்காக வந்தாங்க. சாது பின் அபி வக்காஸை சந்திப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. வந்தபோது சாது பின் அபி வக்காஸ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த நோயிலேயே மரணித்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன், எனவே நான் வசியத்து செய்யலாம் என்று விரும்புகிறேன். என்னுடைய பொருள் எல்லாத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தந்து விடுகிறேன்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னார்கள், உம்முடைய எல்லா பொருளையும் வசியத்து செய்வதற்கு உமக்கு அனுமதி கிடையாது. ஒருவர் இறக்கிற நேரத்தில் கூட எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய முடியாது. சொன்னாங்க, உன்னுடைய வாரிசுகளுக்கு விட்டுவிட்டு உன்னுடைய சொத்தில் மூன்றில் ஒரு பாகம், சொத்தில் மூன்றில் ஒரு பகுதி, அதைத்தான் நீ வசியத்து செய்யலாமே தவிர எல்லாவற்றையும் நீ வசியத்து செய்ய முடியாது. இன்றைக்கி சில பேர் கோபத்தில் பிள்ளைகள் மீது, வாரிசுகள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் இறக்குற நேரத்தில் தன்னுடைய சொத்தை எல்லாம் ஒரு மதரசாவுக்கு அல்லது ஒரு பள்ளிக்கு அல்லது ஏதோ ஒரு அனாதை இல்லத்திற்குன்னு எழுதி வச்சுட்டு போயிடுறது. ஏன்னா அந்த பிள்ளைகள் மீது உள்ள கோபத்தையும் ஆத்திரத்தையும் இறக்கும் நேரத்தில் பல பேர் காட்டுறாங்க. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இப்போ சாது பின் அபி வக்காஸுக்கும் பெருமானார் சொன்னார்கள், நீ வசியத்து செய்வதாக இருந்தால் உன்னுடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதியைத்தான் வசியத்து செய்ய வேண்டும் என்று பெருமானார் சொன்னார். அந்த வகையில் உலமாக்கள் இந்த வசியத்தை நான்கு வகைகளாக பிரிக்கிறாங்க. வசியத் என்பது நான்கு வகை. ஒன்று நபிமார்களுடைய வசியத். நபிமார்கள் இறக்கும் நேரத்தில் அவர்கள் என்ன வசியத்தை செஞ்சாங்க பாருங்க. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவங்க சொத்துக்களை சேர்த்து விட்டு செல்லக்கூடியவர்கள் அல்ல. நபிமார்களுடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக முடியாது. நபிமார்கள் அவர்கள் எதை விட்டு செல்கிறார்களோ அதற்கு யாரும் வாரிசாக முடியாது. நபிமார்கள் விட்டு செல்கிற எல்லாமே அது முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலுக்கு சொந்தம். எனவே நபிமார்கள் உலக ரீதியாக எதையும் வசியத்து செய்ய மாட்டாங்க. அவங்க எதை வசியத்து செய்வார்கள், குர்ஆன்ல அல்லாஹ் சில நபிமார்களுடைய வசியத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வசியத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூத்தாகிற நேரம் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, மா தஅபுதூன மின் பாதி, என்னுடைய மக்களே எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள், எனக்கு பின்னால் நீங்கள் எந்த ரப்பை வணங்குவீர்கள். ஒரு நபியினுடைய கவலை, இது ஒரு நபியினுடைய வசியத். எனக்கு பின்னால் நீங்கள் வணங்க வேண்டிய இறைவனும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இறைவனை வணங்கினார்களோ அந்த இறைவனைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னான். மௌலானா அலிமியான் நதவி ரஹமத்துல்லாஹி அலை அடிக்கடி சொல்வார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த வசனத்தை ஞாபகம் வைக்க வேண்டும், மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள். ஒரு மனிதன் இறக்கிற தருவாயில் தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தாரை பற்றி உள்ள முதல் கவலை அவங்களுடைய உலக ரீதியான விஷயமாக இருக்கக்கூடாது. எனக்கு பின்னால் என் பிள்ளைகள் எங்கே முர்த்தத்தாகி விடுவார்களோ, எனக்கு பின்னால் என் பிள்ளைகள் எங்கே தீனை விட்டு போய்விடுவார்களோ, எனக்கு பின்னால் எங்கே காஃபிராக போய்விடுவார்களோ, இதுதான் கவலைப்பட வேண்டிய விஷயம் அதுதான். ஏன்னா இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கும்போதே முருத்தத்தாகிற நிலையை பார்க்குறோம். ஒரு அற்ப உலக ஆசைக்காக, ஒரு அற்ப காதலுக்காக தீனை விட்டுட்டு யாரோட ஓடி போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் இருக்குது. இது தலைப்பு சாராத ஒரு விஷயம். அண்மையில் ஒரு சகோதரர் நம்மிடத்தில் ஒரு வீடியோ ஒன்றை வந்து காட்டினார். காயல் பண்ணதுக்கு பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம் அது. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பெண் காலேஜில் படிக்கிற காலத்தில் அநேகமாக அது எந்த ஒரு உயர்ந்த ஜாதியாகத்தான் இருக்கணும். அந்த பெண்ணுடைய தோற்றம் பேச்சு எல்லாவற்றையும் பார்க்கிற போது, படிக்கிற காலத்தில் ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு பெண் முஸ்லீம் பிள்ளைகளோடு பழக்கம் ஏற்பட்டு அந்த பிள்ளைகளுடைய தொடர்பில் சில மார்க்க தொடர்பான, இஸ்லாம் தொடர்பான சில புத்தகங்களை எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. படித்து படித்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த பிள்ளைங்களோடு இஸ்லாத்தை பற்றி பரிமாற, பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணும் முஸ்லீமாக ஆகிவிடுகிறது. இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் பெற்றோர்கள்ட்ட சொல்லலை, வீட்டில் சொல்லலை, மறைத்தே வைத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளையினுடைய நடவடிக்கை செயல்பாடுகள் அதில் மாற்றத்தை பார்க்குறாங்க. ஏன்னா இது எப்போதும் வளமைக்கு மாற்றமான ஒரு காரியம் சீரமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த பெண் மறைக்க முடியாமல் நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்பதை வெளிப்படுத்தவும் வீட்டில் கடுமையான எதிர்ப்பு. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு அவசரமாக திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைக்கிற போது அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே சென்று காயல்பட்டினத்தில் ஒரு நிஸ்வான் மதரசார ஒரு அரபிக் கல்லூரியில் சென்று சேர்ந்து அந்த பெண் இப்போது முஸ்லீம் தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை ஒரு பயான் செய்கிற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை தான் நான் பார்த்தது. இப்போ அந்த பெண் வந்து அந்த பேச்சில் வந்து ஒரு முக்கியமான சில விஷயங்களை சொல்கிறாங்க. நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றது கொண்டு நான் அறிந்த ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழும்போது நல்ல மனிதனாக வாழ்ந்து இறக்கும்போது ஈமானோடு இறக்க வேண்டும், இறக்கும்போது முஸ்லீமாக இறக்க வேண்டும் சொல்லிட்டு நம்முடைய தாய்மார்களுக்கெல்லாம் அந்த பெண் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து கிறிஸ்தவர்களுடைய எந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்க வைக்காதீர்கள், அவர்கள் உங்களுடைய ஈமானை பறித்து விடுவார்கள், உங்கள் பிள்ளைகளுடைய ஈமானை பறித்து விடுவார்கள் என்று ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்று அந்த பெண்ணுடைய ஈமான். அந்த பெண் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடிய விஷயம்னா, நான் மூத்தாகும் போது ஈமானோடு மரணிக்கணும். இன்னைக்கு பாரம்பரியமாக இஸ்லாத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈமானுடைய மகத்துவம் தெரியல. நாம் யார் யார்கிட்ட ஈமானோடு மரணிக்கணும்னு துவா செய்யுங்க, எல்லாம் வியாபாரத்துக்கு பறக்கத்துக்கு இதுக்கு தான் நம்ம துவா செய்ய சொல்கிறோமே தவிர ஈமானோடு எனக்கு மூத்து வரணும். அந்த பெண் எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க நான் ஈமானோடு மூத்தாகணும். ஆக அன்பிற்குரியவர்களே, மரணிக்கிற போது நம்முடைய கவலை என்னுடைய பிள்ளைகள் இந்த மார்க்கத்தில் இருப்பாங்க, இது நபிமார்களுடைய கவலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கிற போது இந்த உம்மத்துக்கு சில வசியத்துகள் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கிற போது இந்த உம்மத்துக்கு சில வசியத்துகள் செஞ்சாங்க. அதில் ஒரு வசியத்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்கும் நேரத்தில் மரணிக்கிற அந்த நேரத்தில் சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், சொன்னாங்க நான் ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் உங்களை தெளிவான பாதையில் விட்டு செல்கிறேன். பெருமானார் விட்டு சென்ற மார்க்கம் தெளிவான மார்க்கம், சத்தியம் மிக தெளிவானது. சொன்னாங்க இரண்டு விஷயங்களை உங்களிடம் நான் விட்டு செல்கிறேன், அந்த இரண்டையும் நீங்கள் உறுதியாக பிடித்து கொள்ளும் வரை வழித வர மாட்டீர்கள். அந்த ரெண்டையும் உறுதியாக பிடித்து கொள்கிற வரை நீங்கள் வழித வர மாட்டீர்கள். கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், சுன்னத்தி என்னுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் என்னுடைய வாழ்க்கையையும் உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், இந்த ரெண்டையும் உறுதியாக பற்றி பிடிக்கும் வரை நீங்கள் வழித வர மாட்டீர்கள். என்றைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் பெருமானாருடைய வாழ்க்கையையும் புறக்கணித்தார்களோ அன்றைக்கு வழிகட்டு விட்டார்கள். இது பெருமானாருடைய வசியத், அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் இந்த உம்மத்துக்கு செய்த வசியத். இன்றைக்கு உம்மத்து பெருமானாருடைய வாழ்க்கையை கடைபிடிக்கிறோமா, பெருமானாருடைய சுன்னத்தை கடைபிடிக்கிறோமா? நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் பெருமானாருடைய சுன்னத்துக்கு மாற்றம். சொன்னாங்க என்னுடைய சுன்னத்தை விட்டுட்டீங்க வழி தவறி விடுவீர்கள். இன்றைக்கு நம்முடைய எல்லா காரியங்களும் சுன்னத்தான முறைப்படி அல்ல, பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா விஷயத்திலும் சுன்னத்துக்கு மாற்றமாக நடக்கிறது. எளிமையாக நடத்தப்பட வேண்டிய திருமணங்கள் ஆடம்பரமாக நடக்கிறது, அமைதியாக நடத்தப்பட வேண்டிய திருமணங்கள் அடாவடித்தனமாகவும் ஆர்ப்பாட்டத்தோடும் சரவெடிகளோடும் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன், ஒன்று என்னுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய வாழ்க்கை வழிமுறை, என்னுடைய சுன்னத்தை விட்டு செல்கிறேன், இந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் வரை வழித வர மாட்டீர்கள் என்று சொன்னாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வசியத். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு இறக்கும் போது செய்த இன்னொரு முக்கியமான வசியத்து என்னன்னு சொன்னால், தொழுகை அடிமைகள் வேலைக்காரர்கள், தொழுகை விஷயத்திலும் உங்களிடம் பணிபுரியக்கூடியவர்கள் விஷயத்திலும் மிக எச்சரிக்கையாக பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எனவே இது நபிமார்களுடைய வசியம். அவங்க இறக்கிற நேரத்தில் உம்மத்து தனக்கு பின்னால் எப்படி இருக்க வேண்டும், தனக்கு பின்னால் என்னென்ன விஷயங்களை செய்யணும், இதை அவங்க வசியத்தை செஞ்சாங்க. அடுத்தது சாதாரண மனிதர்கள், இவர்கள் எப்படிப்பட்ட வசியத்தை செய்ய வேண்டும், அது நம்முடைய ஃபுக்காக்கள் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. சில வசியத்து இருக்குது அது ஃபரம் வசியத்துலனாங்க, சில வசியத்து ஃபரவு, கட்டாயமாக அத்தகைய வசியத்துகள் செய்யணும். ஃபரதான வசியத்து என்ன, ஒரு மனிதர் நிறைய தனவந்தர், பெரிய செல்வந்தர், ஏராளமான சொத்துக்கள் அவருக்கு உண்டு. அவர் இறக்கிற நேரத்தில் பார்க்கிறார் அவருடைய கடைசி காலம், அவர் தன்னுடைய பிள்ளைகளில் சில பிள்ளைகள் பெரியவர்களாக இருக்கிறாங்க, சில பிள்ளைகள் சிறியவர்களாக இருக்கிறாங்க, பருவமடையாதவர்களாக இருக்கிறாங்க. இவ இறக்க போகிற அந்த மனிதனுக்கு அச்சம் இருக்கிறது, நான் இறந்து விட்டால் என்னுடைய சொத்துக்களை என்னுடைய பிள்ளைகளில் மூத்தவர்கள் அநியாயமாக பயன்படுத்துவார்கள், அதை வயதில் சிறியவர்களான அந்த சகோதரர்களுக்கு முறையாக கொடுக்க மாட்டார்கள் என்று இறக்கக்கூடிய அந்த தந்தை பயந்தால் அவர் வசியத்து செய்வது ஃபரம். அவர் வசியத்து செஞ்சிடணும், நான் இறந்த பிறகு என்னுடைய சொத்தை நேர்மையான முறையில் சரியான முறையில் அதை பங்கிட வேண்டும் என்று அவர் வசியத்து செய்வது அவருக்கு ஃபரம். அதே போலதான் ஒரு மனிதன் திடீரென்று எதிர்பாராத விதமாக இறக்கிறார், அதே நேரத்தில் அவருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்தது, ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை, நிறைவேற்றாமல் இறக்கக்கூடிய ஒரு தருணம் வருகிறது என்று சொன்னால், நான் ஹஜ்ஜு செய்யாமல் என்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டேன், ஆனால் எனக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்தது, எனவே எனக்காக ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று அவர் தன்னுடைய வாரிசுகளுக்கு வசியத்து செய்வது ஒரு பணக்காரருடைய கடமை. இது ஃபர்தான வசியத் என்பதாக உலமாக்கள் சொல்வாங்க. இரண்டாவது முஸ்தஹப்பான வசியத். முஸ்தஹப்பான வசியத்துன்னு சொன்னால், ஒரு மனிதன் இறக்கிற நேரத்தில் தன்னுடைய காலத்துக்கு பின்னால் தன்னுடைய சொத்திலிருந்து சில தர்மங்கள் மதரசாக்களுக்கோ பள்ளிகளுக்கோ கியாமத்து வரை நீடித்து நிற்கக்கூடிய நிலையான தர்மங்கள், நீடித்து நிற்கக்கூடிய நிலையான தர்மங்கள், தன்னுடைய சொத்தில் இன்ன காரியத்தை இதற்காக பயன்படுத்துங்க. இந்த வகையில் ஒரு மனிதர் வசியத்து செய்வது இது முஸ்தஹப்பான வசியத் என்று உலமாக்கள் சொல்கிறாங்க. முஸ்தஹப்பான வசியத். அதே போல் தனக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது, தான் யாராருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கிறது, இந்த விஷயங்களையும் இறக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் என்னங்க வசியத்து செய்ய வேண்டும். மூன்றாவது உலமாக்கள் சொல்வாங்க ஹராமான வசியத். ஹராமான வசியத்துன்னு சொன்னால், ஒருவர் அநியாயமான முறையிலே வசியத்து செய்து விட்டு இறப்பது. இறக்கிறதுக்கு முன்னால் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் ஒரே மகனுடைய பேரில் எழுதி வச்சுட்டு இறக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வன்மையாக கண்டித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஒரு மனிதன் 60 வருடங்கள் அல்லாஹ்வை வழிபட்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார், இறக்கிற நேரத்தில் ஒரு தவறான வசியத்தை செய்து அவன் நரகவாதியாக ஆகிவிடுவான். 60 வருடங்கள் அல்லாஹ்வை வழிபட்டு நல்ல மனிதராக வாழ்ந்து வருவார், ஆனால் இறக்கும் நேரத்தில் ஒரு தவறான வசியத்து செய்து, ஒரு கூடாத வசியத்து செய்து நரகவாதி ஆகிவிடுவான். எனவே ஒரு பிரியமான ஒரு மகனுக்கு மட்டும் அல்லது யாரோ ஒருவருக்கு அதிகமாக எழுதி வைத்து விட்டு ஒருவர் தவறாக வசியத்து செய்தார், இது ஹராமான வசியத், இது அவரை நரகத்திலே தள்ளும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த வசியத்தை வந்து அவசியமாக கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், அது எந்த முறையில் செய்யணும் என்பதை நாம் அறிந்து வைத்து கொண்டு செயல்படுவது. அடுத்து ஒருவர் இறந்த பிறகு முதல்ல அவருக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, இறந்த பிறகு சென்ற வாரம் சில விஷயங்களை சொல்லியிருந்தோம், இறந்தவருடைய சொத்துக்களை பங்கிடுவது. இன்றைக்கு சமுதாயத்தில் வந்து மிக அதிகமாக, இன்னும் சொல்லப்போனால் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஒரு நடைமுறை இந்த பாகப்பிரிவினை. இன்னைக்கு பாகப்பிரிவினைங்கிறது நம்முடைய சமுதாயத்தில் அறவே கிடையாது. அசல் சொத்துக்காரர் இறந்து பல தலைமுறைக்கு அப்பால் தான் அதை பிரிக்கிறது பற்றி, இந்த சொத்தை எப்படிங்க பிரிக்கிறது, இது எங்கள் தாத்தா காலத்து சொத்து, அவர் இறந்த காலத்தில் யார் யார் இருந்தாங்களோ அதில் நிறைய பேர் இறந்துருப்பாங்க, இப்போ வந்து கேட்குறாங்க சொத்தை எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி. பாருங்கள், இந்த இறந்தவருடைய சொத்துக்களை சரியான முறையில் உரிய நேரத்தில் பிரிக்க தவறினார், பாகப்பிரிவினை சட்டம் என்ன சொல்கிறதோ அந்த முறையில் பிரிக்க தவறினால் ஒரு தலைமுறையே ஹராமான உணவை சாப்பிட நேரிடும். ஒரு மனிதன் வந்து ஒரு ஹராமான தொழில் செய்கிறான்னு சொன்னால் அது அவனோட முடிஞ்சிடும், ஆனால் இறந்தவருடைய சொத்தை பிரிக்காமல் அதில் யாராருக்கு என்னென்ன பாகம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களோ, அந்த பாகத்தை உரியவர்களுக்கு பிரித்து கொடுக்காமல் தள்ளி போடுவது தலைமுறை தலைமுறையாக ஹராமான ஒரு காரியத்தை செய்கிற குற்றத்திற்கு ஆளாக வேண்டி வரும். இதன் காரணமாக அந்த குடும்பமே அல்லாஹ்வுடைய பரக்கத்தை இழந்துவிடும், அல்லாஹ்வுடைய அருளை இழந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவருடைய பாகத்தை ஒருவருடைய சொத்தை கொடுக்க விடாமல் யார் குறுக்கே நிற்கிறானோ நாளை மறுமையிலே அந்த குறுக்கே நிற்கிற மனிதன் சொர்க்கம் செல்ல விடாமல் தடுக்கப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இறந்த உடனேயே இறந்த மனிதருடைய எல்லாமே அந்த வாரிசுகளுடைய சொத்துக்களாக ஆகிடும் எல்லாமே. இமாம் ஹம்மாத் என்று ஒரு தாபியன்கள் ஒரு பெரியார் இருந்தாங்க. தன்னுடைய நண்பர் ஒருவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாருன்னு சொல்லி அவரை நலம் விசாரிப்பதற்காக போனாங்க. போய் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த நண்பர் இறந்துட்டார். அந்த நண்பர் இறந்துட்டாங்க. இறந்ததுமே இமாம் ஹம்மாத் அவர்கள் அவருக்கு பக்கத்தில் இருந்த அந்த நோயாளிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த விளக்கை அணைச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் கேட்டாங்க எதுக்காக அந்த விளக்கு அணைச்சிங்க. சொன்னாங்க, இந்த விளக்கு அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவருடைய சொத்து, இனி அவர் இறந்த பிறகு அவருடைய வாரிசுகளுடைய சொத்து, இனி அந்த விளக்கை எரிக்கிறதுக்கு எனக்கோ உங்களுக்கோ அனுமதி இல்லை, அவருடைய வாரிசுகள் சொன்னாதான் அந்த விளக்கு கூட நாம் எரிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய காசில் எண்ணெய் வாங்கி திரி வாங்கி அப்புறம் என்ன செஞ்சாங்க, விளக்கு ஏற்றினாங்க. அப்போ இறந்த பிறகு ஒரு மையத்தினுடைய உடைகள் கூட சொத்தில் வரும். நம்ம நினைக்கிற சொத்துன்னு சொன்னால் பெரிய பெரிய செல்வங்கள், நாங்கள் பெரிய பெரிய இடங்களும் பணங்களும் மட்டும்தான் சொத்துன்னு நினைக்கிறோம். ஒரு மனிதன் பயன்படுத்திய அவனுடைய உடைகள் கூட இந்த சொத்தில் வந்து நாங்கள் வரும். எனவே இறந்த பிறகு அவருடைய சொத்து எவ்வளவு இருக்கிறது, அவருக்கு என்னென்ன கடன்கள் இருக்கிறது, அந்த கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு உரிய நேரத்தில் காலாகாலத்தில் சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும். அப்படி பிரிக்க தவறினோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு குற்றத்திற்கு ஆளாக வேண்டி வருவோம். இன்றைக்கு நம்ம செல்வங்களில் வந்து பரக்கத் இல்லாமல் அருள் இல்லாமல் போனதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று. இந்த பாகப்பிரிவினை சட்டம், விராசத்துடைய சட்டம் அறவே நம்முடைய சமுதாயத்தில் கிடையாது. குரானிலேயே பெரிய வசனங்கள் என்று சொல்வதாக இருந்தால் ரெண்டு வசனங்கள் தான் குரானில் ஆகப்பெரிய வசனங்கள். ஒன்று கடன் தொடர்பான ஒரு வசனம். அல்லாஹாலா கடன் கொடுத்து வாங்கும்போது எந்த முறையை பின்பற்றணும், அல்லாஹ் அதை சொல்லித்தரான். கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் என்ன செய்யணும், அப்போ வந்து அதுக்கு அல்லாஹ் வந்து ஒரு வழிமுறையை சொல்கிறான், எழுதி வைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி எத்தனை பேர் கடன் கொடுத்துட்டு திரும்ப வராமல் கஷ்டப்படுறாங்க. காரணம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் எதுலையும் பின்பற்றுவது கிடையாது. நெருங்கிய நண்பர் தானேன்னு கொடுத்துருவார், அப்புறம் பார்த்தா என்னங்க வாங்கிட்டு தரமாட்டார். அப்போ அந்த கடன் எப்படி கொடுக்கணும் வாங்கணும் அதை அல்லாஹ் சொல்லித்தரான். அது குரானில் ஆகப்பெரிய வசனம். அடுத்து குரானுடைய பெரிய வசனம் என்று நீங்கள் பார்த்தால் இந்த பாகப்பிரிவினை சட்டம் தொடர்பானது. பாகப்பிரிவினை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த சட்டம் எப்படிப்பட்டதுங்கிறது ரொம்ப விரிவானது. யார் யாருக்கு எவ்வளோ பாகம் வரும் அது நீங்கள் உலமாக்கள்கிட்ட தனியாக தான் கேட்டுக்கணும். குறிப்பாக அல்லாஹத்தில் நாலு பேருடைய பங்கை சொல்கிறான். ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய பிள்ளைகளுடைய சொத்து என்ன, இறந்தவருடைய பெற்றோர்களுக்கு என்ன பாகம் வரும், இறந்தவருடைய மையத்து வந்து பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு என்ன பாகம் வரும், கணவனாக இருந்தால் மனைவிக்கு எவ்வளோ பாக வரும், இந்த நான்கு பேரை தான் அல்லாஹ் குர்ஆனில் வந்து மிக விரிவாக இவர்களுக்கு எவ்வளவு பாகங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுத்தல தெளிவாக சொல்லி காட்டுறான். அதனால் இறந்த பிறகு அவருடைய சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறதோ அது உடனடியாக பிரிக்கப்படணும். இந்த அளவு குலமாக்கள் சொல்கிறாங்க, ஒருத்தர் இறந்துட்டார், இறந்த பிறகு அவருடைய சொத்துக்கள் பூரா எல்லா வாரிசுகளுக்கும் உரிய முறையில் பிரித்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால் வேறு எந்த தர்மமும் அவருடைய சொத்திலிருந்து யாரோ ஒருத்தர் தனியாக செய்யக்கூடாது. இன்றைக்கி நாம் இறந்த பிறகு அவருடைய சொத்திலிருந்து ஃபாத்திஹாங்கிற பேரில் பெரிய விருந்து வைக்கிறோம், இது ஹராம். காரணம் அந்த சொத்து வந்து எல்லா சகோதரர்களுக்கும் உரித்தானது, எல்லா சகோதரர்களுக்கும் பொதுவானது. அவரவருடைய பாகம் அவரவருக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தரும் தம்முடைய சொத்திலிருந்து தன்னுடைய தந்தைக்காக எவ்வளோ நாளும் தர்மம் செய்யலாம், தன்னுடைய தந்தைக்காக அவர் என்ன செய்யணுமோ விரும்பலாம். ஆனால் அந்த சொத்தை பிரிக்காமல் அந்த பாகப்பிரிவினை முறைப்படி எதுவும் செயல்படுத்தாமல் ஃபாத்திஹாங்கிற பேரில் ஏராளமான செலவுகள், காசு பணம் வீண்முறையை செய்யப்படுது. இங்கே ஃபாத்திஹா கூடுமா கூடாதாங்கிறதுல பிரச்சனை, அது அந்த சட்டம் அல்ல. இங்கு அந்த சொத்து என்பது வாரிசுகள் எல்லோருக்கும் பொதுவானது, அது உரியவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால் மொத்த சொத்திலிருந்து யாருடைய விருப்பத்தையும் கேட்காம தனிப்பட்ட முறையில் செலவு செய்வது இது ஹராம். இது ஆனால் இந்த ஹராம்கள் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக நடக்குது. சொல்லப்போனால் இது மார்க்கத்தில் உள்ள இந்த விஷயங்கள் அறவே இன்றைக்கி நடைமுறையில் நம்மிடம் கிடையாது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை அல்லாஹத்தலா நமக்கு ஒரு வாழ்க்கை திட்டத்தை தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் வழிபாடுகளை மட்டும் நமக்கு கற்றுத்தரவில்லை, ஒரு வாழ்க்கை திட்டத்தை கற்றுத்தந்தாங்க. அந்த வாழ்க்கை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதில் தான் அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் வெற்றியை வைத்திருக்கிறான், மறுமையிலும் வெற்றியை வைத்திருக்கிறான். எனவே பாகப்பிரிவினை சட்டம் என்ன சொல்கிறது என்பதை முழுமையாக தெரிந்து இறந்த பிறகு அவருக்கு 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, அது பாகப்பிரிவினை முறைப்படி அதை என்னங்க பின்பற்றணும். நான் முன்னால் கூட உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறேன். ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைகளுக்காக மாவு குழைச்சிட்ருக்கிறாங்க, ரொட்டி சுடுவதற்காக மாவு குழைச்சிட்ருக்கிறாங்க. இந்த நிலையில் மாவு குழைத்து கொண்டிருக்கும் போதே அந்த பெண்ணுடைய கணவர் இறந்துடுறார். கணவர் இறந்ததும் ரொட்டிக்கு மாவு குழைத்து கொண்டிருந்த அந்த பெண் மாவு குழைக்கிறத நிறுத்திடுறாங்க. அதிலிருந்து தன்னுடைய கையை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாவு உங்களுடைய தந்தை ஹயாத்தாக இருந்தவரை அவருக்குரியதாக இருந்தது, இப்போ அவர் இறந்துட்டார், அவர் இறந்த பிறகு இந்த மாவில் உங்களுக்கும் பங்கு இருக்குது, நீங்கள் சொன்னாதான் இந்த மாவில் நான் கை வைக்க முடியும், நீங்கள் சொன்னாதான் இந்த மாவில் இப்போ நான் கை வைக்க முடியும். இந்த அளவுக்கு என்னங்க, ஒரு மனிதன் இறந்த அடுத்த வினாடி அவருடைய எல்லா உடைமைகளும், அவருடைய பிள்ளைகள், மனைவி, அவருடைய பெற்றோர்கள் எல்லாருக்குமே பாத்தியப்பட்டது. அதை முறையாக பிரித்தால்தான் அல்லாஹாலா அவரையும் மன்னிப்பான், எஞ்சிய வாரிசுகளை மன்னிப்பான். எனவே இந்த வாரிசுரிமை சட்டம் பாகப்பிரிவினை சட்டங்களை சரியாக பிரிக்கணும் என்ற வசியத்தையும் ஒருவர் செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் வாழும் காலத்தில் அல்லாஹ்வுடைய சரியத்தை முழுமையாக அறிந்து எல்லா விஷயங்களிலும் பெருமானார் என்ன வழிகாட்டினார்களோ அந்த வழியை முழுமையாக கடைபிடித்து நல்ல நிலையில் ஈமானோடு இறக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. இறந்த பிறகு என்னென்ன சரியத்துறை சட்டங்கள் இருக்கிறதோ அவற்றை முழுமையாக பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was done